SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா
படிப்பவர் கீதா மதிவாணன்.
கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா.
காதலன் காதலியை வர்ணிக்கும் இந்த கணக்குப்படி ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டுமெனில் எத்தனை கிலோ கட்டி தங்கம் தேவைப்படும்? அப்படியெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ கவித்துவத்துக்காக கவிஞர் சொல்லியிருக்கிறார் என்று எண்ண தோன்றும். ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணில் கிலோ கணக்கில் கட்டி கட்டியாக தங்கம் கிடைத்துள்ளது என்னும் உண்மை அறிந்தால் சந்தேகம் விலகும். ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பவை தங்கச் சுரங்கங்கள். தங்கச் சுரங்கங்களில் தங்கம் மண்ணோடு மண்ணாக கலந்து பொடியாகவோ துகள்களாகவோ கிடைப்பது இயல்பு. மிஞ்சி போனால் 2 கிலோ 3 கிலோ என்ற அளவில் கிடைக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் தூக்க முடியாத எடையுடன் கட்டி கட்டியாக தங்கம் கிடைத்தது. ஆம், ஆஸ்திரேலியாவின் அடையாளங்களுள் தனித்துவமானவை கோல்டன் நக்கெட்ஸ் எனப்படும் தங்கக்கட்டிகள். தங்கம் மட்டுமா? வைரம், வெள்ளி, யுரேனியம், அலுமினியம், இரும்பு, ஈயம், துத்தநாகம், செம்பு, நிக்கல், குரோமியம், லித்தியம், கோபால்ட், படிகப்பாறைகள் முதல் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு வரை ஆஸ்திரேலிய மண்ணை அகழ அகழ கிடைக்கும் கனிமங்கள் ஏராளம். 1851 தொடங்கியது கோல்டு ரஷ் எனப்பட்ட தங்க ஓட்டம். அதை ஓட்டம் என்பதை விடவும் பாய்ச்சல் எனலாம். உலகெங்கிலுமிருந்து ஏராளமான மக்கள் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலிய மண்ணில் குவிந்தனர். தங்கம் முதலில் கண்டறியப்பட்டது பல்லாரட் பகுதியில்தான். தோண்டும் இடமெல்லாம் தங்கம் அகப்பட்டது. மவுண்ட் அலெக்சாண்டர் பகுதியோ முன்னதை விடவும் அதிகமான தங்கத்தை வாரி வழங்கியது. இந்த பகுதியிலிருந்து மட்டும் 7 மாதங்களில் 1200 கிலோ எடையுள்ள தங்கம் சந்தைக்கு அனுப்பப்பட்டது. 1856 மட்டும் ஆஸ்திரேலியாவில் வெட்டியெடுக்கப்பட்ட தங்கத்தின் அளவு சுமார் 97 டன். இன்றைய நிலவரப்படி உலகில் பாக்சைட், நிக்கல், ஓப்பல் கற்கள் உற்பத்தியில் முதலிடத்திலும், தங்கம் இரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும், வைரம் யுரேனியம் இயற்கை வாயு உற்பத்திகளில் 3ஆம் இடத்திலும் ஆஸ்திரேலியா இருப்பதைக் கொண்டே இம்மண்ணின் கனிம வளத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதல்லவா? ஆஸ்திரேலியாவின் சுரங்கங்களில் வேலைவாய்ப்பு மூலம் சுமார் 130,000 குடும்பங்கள் நேரடி பயன் பெறுகின்றன. தங்கம் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் வருடத்துக்கு சுமார் 300 டன் அளவு என்னும் சிறப்போடு ஆஸ்திரேலியா 2ஆம் இடத்தில் உள்ளது. விக்டோரியா மாநிலத்தின் பல்லாரட்டும் பெண்டிகோவும் ஆஸ்திரேலியாவின் தங்க நகரங்கள் என்ற பெருமைக்குரியவை. உலகின் மிகப்பெரிய தங்கக்கட்டி முதலில் பல்லாரட்டில்தான் கிடைத்தது. 1858 கண்டெடுக்கப்பட்ட அதன் எடை 69 கிலோ. இந்த கட்டி தங்கத்தை எந்த சிற்பியும் தட்டி தட்டி பெண்ணுருவாக்கவில்லை. முதலில் கிடைத்த தங்கக்கட்டி என்பதால் அதை வரவேற்கும் முகமாக அதற்கு வெல்கம் நக்கெட் என்ற பெயரிடப்பட்டது. அதுவரை இவ்வளவு பெரிய தங்கக்கட்டியை எவருமே பார்த்ததில்லை என்பதால் அதை பார்த்த முதல் 2 தொழிலாளிகளும் நம்ப முடியாத அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துவிட்டனராம். இயற்கையாக கிடைத்த முதல் பெரிய தங்கக்கட்டி என்ற சிறப்பை கொண்ட அது லண்டன் சந்தையில் உருக்கப்பட்டு நாணயங்களாக மாற்றப்பட்டதாம். அதற்கு முன் அச்சு அசலாக அதன் நகல் உரு தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுவிட்டது. அதன் பின் 11 வருடங்கள் கழித்து 1869 விக்டோரியா மாநிலத்தின் டுனாலி பகுதியில் மீண்டும் அதுபோல, ஆனால் அதைவிடவும் 3 கிலோ அதிகமாக 72 கிலோ எடையில் பூமிக்கு கீழே கையெட்டும் தூரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. உலகிலேயே மிகப்பெரிய தங்கக்கட்டி என்ற பெயரை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருக்கும் அதற்கு வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர் நக்கெட் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் அதன் அருமை உணரப்படும் முன்னரே உருக்கப்பட்டு தங்க பாலமாக்கப்பட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டுவிட்டது என்பது ஏமாற்றம் தரும் செய்தி. உருக்கினால் பெறப்படும் தங்கத்தின் மதிப்பு மூலத்தங்கத்துக்கு இருக்காது. எனினும் இப்படி பெருங்கட்டியாக மண்ணிலிருந்து நேரடியாக கிடைக்கும் அரிய பொருள் என்பதால் அது நிச்சயம் விலை மதிக்க இயலாத ஒன்றுதான். 3வது இடத்தை பெறுவது 1980 விக்டோரியா மாநிலத்தின் வெடர்பர்ன் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஹேண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று பெயரிடப்பட்டுள்ள 27 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டியாகும். இது கிடைத்த கதை மிக சுவாரஸ்யம், நம்ப முடியாததும் கூட. மாங்கு மாங்கென்று இரவு பகலாக சுரங்கம் வெட்டி தங்கம் தேடும் தொழில்முறை பணியாளர்களுக்கிடையில் சுரங்க தொழிலில் அனுபவமும் பயிற்சியும் இல்லாத சிலரும் பொழுதுபோக்காக தங்க தேடலில் ஈடுபடுவதுண்டு. கைவிடப்பட்ட சுரங்கங்களிலும் மலையென குவிக்கப்பட்ட மண்ணிலும் தங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி அலைவார்கள். அப்படி ஒருவர் மெட்டல் டிடெக்டர் எனப்படும் உலோகத்தை கண்டறியும் கருவியை கொண்டு மண்ணை ஆராய்ந்து கொண்டு வந்தபோது ஓரிடத்தில் தங்கம் இருப்பதாக கருவி காட்ட தோண்ட ஆரம்பித்தார். ஒரு அடிக்கும் குறைவான ஆழத்திலேயே 27 கிலோ எடையுள்ள இந்த பெரிய தங்கக்கட்டியை கண்டறிந்தார். இதுதான் அதிர்ஷ்டம் என்பது போலும். இன்னும் மூல வடிவம் சிதைவுறாமல் பாதுகாக்கப்பட்டு வரும் அது 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் லாஸ் வேகாஸில் உள்ள கோல்டன் நகட் கசினோவுக்கு $1 மில்லியன் விற்கப்பட்டதாம். அதன் இன்றைய மதிப்பு 1.5 மில்லியன் டாலர்களாம். இப்போதுள்ள இயற்கையான தங்கக்கட்டிகளில் இதுவே மிக பெரியது என்ற சிறப்பை பெற்றுள்ளது. தங்க கட்டிகளை தேடி மக்கள் படையெடுத்த அந்நாளில் அதை மையமாக வைத்து உருவான ஏராளமான பாடல்களுள் இந்த கிராமிய பாடலும் ஒன்று. ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தில், மக்கள் பெருக்கத்தில், வாழ்க்கை முறையில், அரசியலில் என யாவற்றிலும் பெருந்தாக்கத்தை உண்டாக்கிய தங்க ஓட்டம் பற்றி சொல்லும்போது சுரங்க தொழிலாளிகள் நடத்திய யுரேகா போராட்டம் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. தங்க ஓட்டம் ஆரம்பித்த பிறகு சுரங்க தொழிலாளிகளுக்கு சுரங்க வரி விதிக்கப்பட்டது. மாதம் 30 ஷில்லிங் என்பது தங்கம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாமல் தெளிவற்ற எதிர்காலத்தை நோக்கி அயராது பாடுபட்டு கொண்டிருந்த ஏழை தொழிலாளிகளுக்கு 8 பணம். 4 மாதங்களில் அது 60 ஷில்லிங் என்றானது. மண்ணை தோண்டி தோண்டி சுரங்க ஏற்றங்கால்களை இறக்கி இறக்கி தங்கம் கிடைக்காமல் வெற்று கைகளோடு வேறிடம் தேடி களைத்து வரி கட்டவும் வக்கற்று தொய்ந்திருந்த ஏழை தொழிலாளிகளின் நெஞ்சம் வெடிக்கும் நாளை எதிர்பார்த்திருந்தது. சுரங்க அனுமதிக்கான வரி ரசீதுகளோடு தொழிலாளிகளும் அரசால் அடிக்கடி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். 1854 அக்டோபர் 6ஆம் நாள் அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கான வித்து விதைக்கப்பட்டது. பல்லாரெட்டின் யுரேகா விடுதியில் தங்கியிருந்த ஜேம்ஸ் கோபி என்ற சுரங்க தொழிலாளி 3 காவலர்களாலும் விடுதி முதலாளியாலும் அடித்து கொல்லப்பட்டார். 4வரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். செல்வாக்காலும் பணபலத்தாலும் விடுதி முதலாளி குற்றத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆத்திரமடைந்த சுரங்க தொழிலாளிகள் யுரேகா விடுதிக்கு தீ வைத்து கொளுத்தினர். சுமார் 12,000 சுரங்க தொழிலாளிகள் ஒன்றிணைந்தனர். தங்களுக்கென ஒரு அமைப்பையும் கொடியையும் உருவாக்கினர். தங்கள் உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் இறுதி வரை உண்மையாக பாடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். சுரங்க அனுமதித்தாள்கள் கொளுத்தப்பட்டன. இவர்களுக்கு எதிராக எண்ணற்ற காவலர்கள் கொண்டுவரப்பட்டனர். போராட்டம் பெரிதாய் வெடித்தது. தொழிலாளர்கள் உருவாக்கி வைத்திருந்த தடுப்பரண்கள் தகர்க்கப்பட்டன. தடியடிகளும் துப்பாக்கிச் சூடுகளும் நடத்தப்பட்டன. காயமுற்றவர்கள் மேலும் மேலும் காயமுறுவதை காண பொறுக்காத பெண்களும் போராட்ட களத்தில் இறங்கினர். காயமுற்றவர்களை காப்பாற்றி அடிகளை தங்கள் உடல்களில் தாங்கிக் கொண்டனர். தொழிலாளிகள் மற்றும் அவர் குடும்பத்தார் மீதான இக்கடுமையான தாக்குதலை கொஞ்சமும் மனிதத்தன்மையற்ற செயல் என்று பிற்பாடு விசாரணை கமிஷன் கருத்துரைத்தது. கிளர்ச்சியா புரட்சியா என்று இன்றும் வாதத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படும் இப்போராட்டத்தின் இறுதியில் கைதாகி தண்டனை அனுபவித்தவர்கள் ஏராளம். போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் 27 பேர் என்று ஆவணப்பதிவில் இருந்தாலும் உண்மையான எண்ணிக்கையில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. குறைந்தது 60 பேராவது இருக்கக்கூடும் என்கிறார் கிளேர் ரைட் என்னும் வரலாற்று ஆசிரியர். மண்வளம் ஒரு பக்கம், மனித வளம் மறுபக்கம், இரண்டுக்கும் இடையிலான பிணைப்பும் போராட்டமும் எல்லா காலத்தும் உண்டென்பதன் சாட்சியாய் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கடந்த கால நிகழ்வு அது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி ஆக்கம் வைசன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.